الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا
காலம் அது மாத்திரமல்ல அன்பான சொல்லப்பட்ட சஹாபாக்கள் வாழ்ந்த காலம், அன்று வாழ்ந்த மக்கள் ஏதாவது தவறுகள் செய்துவிட்டால் அவர்களை அல்லாஹ் திருத்துவதற்காக இறக்குகின்ற ஒரு காலம், அப்படிப்பட்ட ஒரு பிரபலியான காலம், காலத்தில் சிறந்த காலம், பொற்காலம், அருமை நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலமாக இருக்கிறது. எனவே அல்லாஹ் அல்லாஹ்வின் நபியார்களே, அதே போன்ற அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேரங்களிலே சிறந்த நேரங்களாக அல்லாஹ் நம் எல்லாருக்கும் நேரங்களை தந்திருக்கிறார். ஒவ்வொரு மனிதன் கழிக்கக்கூடிய நேரங்கள் பெருமதியானவை. எனவே அந்த நேரத்தை ஒவ்வொரு மனிதர்களும் பெருமதியாக கழித்துக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு எப்படி நடந்தது என்றால், கண்ணியமான அல்லாஹ்வின் நபியார்களே, ஒவ்வொரு மனிதனும் தான் நீண்ட வார தங்களுடைய நேரத்தை கழித்துக் கொண்டிருப்பதை சமூகத்திலே பார்க்கிறோம். எனவே அல்லாஹ்வுக்கு பரிசுத்த அல்குர்ஆனிலே இந்த நேரம் காலம் பெருமதியானது என்பதை பரமானுடைய வசனங்கள் மூலமாக அல்லாஹ் விளங்கப்படுத்துகின்றான். அல்லாஹ்வுக்கு பரிசுத்த அல்குர்ஆனிலே தமிழின் மீது அல்லாஹ் சத்தியமிட்டு சொல்கின்றான். அல்லாஹ்வுத்தால அந்த பரிசுத்த அல்குர்ஆனிலே இரவு மீது சத்தியமிட்டு அல்லாஹ் சொல்கின்றான். அல்லாஹ்வுத்தாலா இந்த குர்ஆனிலே அதிகாலை மீது சத்தியமிட்டு சொல்கின்றான் ஒரு சூரா சூரத்து அஸ்ர் காலம் என்ற ஒரு சூரத்தை அல்லாஹ் அழைத்து வைத்திருக்கிறார். இதெல்லாம் இதை உணர்த்துகின்றது, காலம் பெருமதியானது, காலம் புண்ணானது, கடந்துவிட்ட காலம் மீண்டும் எங்களுக்கு வரப்போவது கிடையாது. எனவே ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுக்கப்பட்ட கால நேரம் பெருமதியானது என்பதை குர்ஆன் அனைத்தும் சொல்லிக் கொண்டிருக்கிறது. எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொரு மனிதன் உலகத்திலே தங்களுக்கு கொடுக்கப்பட்ட கால நேரத்தை நல்ல முறையில் கழித்துக் கொள்ள வேண்டும். எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் அது எனக்கு பெருமதியானது, உங்களுடைய காலமும் நேரமும் உங்களுக்கு பெருமதியானது. ஒரு நாட்டினுடைய அரசன் அல்லது ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி அவருக்குள்ள நேரம் அவருக்கு பெருமதியானது. ஒரு சட்டத்தரணி அல்லது ஒரு வைத்தியர் அல்லது வேறு துறைகளில் இருக்கக்கூடியவர் அவர்களுடைய நேரம் அவரவர்களுக்கு பெருமதியானது. அதே போல அல்லாஹ்வுத்தாலா தந்திருக்கின்ற முஸ்லிம்களுக்கு கொடுத்திருக்கின்ற ஒவ்வொரு நேரமும் பெருமதியானது. இந்த ஒவ்வொரு மூச்சும், ஒவ்வொரு நடையும், ஒவ்வொரு எட்டும், ஒவ்வொரு நாட்களும், ஒவ்வொரு மாதங்களும் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தக்கூடியதாக, சுவர்க்கத்தை பக்கம் நகரக்கூடியதாக இருக்க வேண்டும். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த கால நேரத்தை வீணாக்கிவிட்டால், கால நேரத்தை வீணாக கழித்துவிட்டால் நாளைய வறுமையில மாத்திரமல்ல சராசரி சந்தர்ப்பத்திலும் மனிதன் கவலைப்படுவான். கால நேரத்தை வீணாக கழித்ததன் விளைவாக மனிதன் சராசரி குலவுவான். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அவர் கொடுத்து அல்குர்ஆன் என்று சொல்றான், وَأَنْفِقُوا مِمَّا رَزَقْنَاكُمْ مِنْ قَبْلِ أَنْ يَأْتِيَ أَحَدَكُمُ الْمَوْتُ فَيَقُولَ رَبِّ لَوْلَا أَخَّرْتَنِي إِلَى أَجَلٍ قَرِيبٍ فَأَصَّدَّقَ وَأَكُن مِّنَ الصَّالِحِينَ. கால நேரத்தை வீணாக்கிய மனிதர்கள் சக்கராத்திர அவகாசம் கேட்பார்கள். அல்லாஹ் சொல்லுகின்றான், அல்லாஹ் உங்களுக்கு தந்தவைகளை கொண்டு நீங்கள் தர்மப்படுத்திக் கொள்ளுங்கள். யாருடைய காலம் முடிந்து விடுகிறதோ, யாருக்கெல்லாம் அல்லாஹ் இந்த உலகத்துடைய வாழ்க்கையை சொற்ப வாழ்க்கையாக கொடுத்து எண்ணி கொடுக்கப்பட்ட மூச்சுகளும் அல்லாஹ் போட்டிருந்திருக்கும் இந்த உலகத்திலே முடிந்து விட்டால் அந்த மனிதன் மூத்தாகி விடுவான். எனவே அந்த மனிதனுக்கு சக்கராத்து வருகின்ற போது அந்த மனிதன் அல்லாஹ் உலகத்திலே கேட்பான், யா அல்லாஹ், என்னை கொஞ்ச நேரம் திருப்பி அனுப்புவாயாக. அல்லாஹ் எனக்கு போட்ட அந்த செல்வத்திலே சொற்ப செல்வத்தை நான் மக்களுக்கு கொடுத்து விட்டு வருகிறேன், மற்றவர்களை வாழ வைத்து விட்டு வருகிறேன். எத்தனையோ பெண்ணுடைய வீட்டுக்கு வந்தார்கள், எத்தனையோ பெண்ணுடைய கதவை தட்டினார்கள், அவர்களுக்கு என்னுடைய கதவுகள் திறவில்லை. எத்தனையோ பேர் மனிதர்களோடு வந்தார்கள், அவர்களுக்கு நான் உதவவில்லை. எத்தனையோ ஏழை குமரிகளினுடைய கண்களை பெற்றும் அவர்களுக்கு உதவாமல் இருந்தேன். அதனால் இந்த உலகத்திலே உள்ள கால நேரத்தில் நான் வீணாக கழித்து விட்டேன். அதனால் நாளைய மறுமை செல்வதற்கு முன்னதாக ராத்திரி ஒரு மனிதன் அவகாசம் கேட்பான். அல்லாஹ் யாருக்கும் அவகாசம் கொடுக்க மாட்டான். எனவே கால நேரத்தை பெருமதியாக கழித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் இன்னும் சொல்லுகின்றான், நாளைய மறுமை நாளிலே இந்த உலகத்திலே காலத்தை வீணாக்கியவர்கள், நேரத்தை வீணடித்தவர்கள் மறுமையில் கவலைப்படுவார்கள். அந்த கவலையும் அல்லாஹ் பரிசுத்த அல்குர்ஆனிலே சொல்லுகின்றார். கண்ணியமான அல்லாஹ்வின் நபியர்களே, அல்லாஹ் பரிசுத்த அல்குர்ஆனே பல உரையாடல்களை சொல்கின்றார். அல்லாஹ்வுக்கும் மலக்குமார்களுக்கும் இடையிலான உரையாடல், அல்லாஹ்வுக்கும் நபிமார்களுக்கும் இடையிலான உரையாடல், அல்லாஹ்வுக்கும் இந்த மனிதர்களுக்கும் இடையிலான உரையாடல், அதே போன்று இன்னும் ஒரு உரையாடல் அல்லாஹ்வுக்கு சொல்கின்றான், நல்லவர்கள் சுவர்க்கம் சென்றவர்கள் பாவிகளோடு நாளைய வருகை நாளை உரையாடுவார்கள். அந்த உரையாடலை அல்லாஹ் பரிசுத்த அல்லாஹ் கூறுவான் என்றார்.
ஸீ ஜன்னாதிய தஸாலூன அனில் முஜ்ரிமீன்,
சுவர்க்கத்தில் இருக்கக்கூடிய சுவர்க்கவாதிகள் என்ன செய்வார்கள் தெரியுமா, பாவிகளை பற்றி கேட்பார்கள், பாவிகளோடு பேசுவார்கள்.
மா சலககும் ஃபீ சக்கர்,
உங்களை சக்கர் என்ற நரகத்தில் போட்டது எது? இன்றைக்கு சக்கர் என்ற நரகத்தில் நீங்க இருக்கிறீங்களே, இந்த உலகத்துல எங்களோடு இருந்தீங்களே, இன்றைக்கு நாளைய மறுமை நாள்ல நீங்கெல்லாம் சக்கர் என்ற நரகத்துல இருக்கிறீங்களே, ஏன் இந்த நரகத்துல இருக்கிறீங்க என்று அந்த சுவர்க்கவாதிகள் அந்த பாவிகளை பார்த்து கேட்பார்கள். அவர்கள் பல வகையான பதில்களை சொல்லுவார்கள். அதிலும் மிக முக்கியமான மூன்று நான்கு பதில்களை அவர்கள் சொல்லுவார்கள். முதலாவது சொல்லுவார்கள்,
பாலோலம் நம்புவினை முதல்லி,
நாங்கள் சொல்லவில்லை. எங்கட வீட்டுக்கு எத்தனையோ பேர் வந்து எங்களை கதவை தட்டினாங்க, எத்தனையோ கருத்துகள் வந்தது, எத்தனையோ முயற்சிகள் நடந்தது, என்னுடைய மனைவி எத்தனையோ முறை சொன்னா, என்னுடைய பிள்ளை எத்தனையோ முறை சொன்னா, ஆனா அதெல்லாம் அந்த காலம் கேட்டு மற்ற காலம் அழிந்துட்டேன், நான் கொள்கையாளியா இல்ல, அதனால அல்லாஹ் இன்றைக்கு என்ன சக்கர் என்ற நரகத்துல போட்டிருக்கிறான் என்பதாக அந்த பாவிகள் சொல்வார்கள். தொடர்ந்து அந்த பாவிகள் சொல்வார்கள்,
நாங்கள்
மிஸ்டிங்களுக்கு உணவு கொடுப்போம் இல்லை. எத்தனையோ மக்கள் கஷ்டத்துல வாடினார்கள், அந்த கஷ்டத்துக்கு நாங்கள் துணையாக இருக்க இல்லை என்று அந்த நரகம் போன மக்கள் சொல்லுவார்கள். கண்ணியமான அல்லாஹ்வுடையவர்களே, உதவுவது என்பது ரெண்டு வார்த்தை, ஒன்று இருக்கிறது உதவி செய்வது, இன்னொன்று இருக்கிறது உதவி செய்யக்கூடிய மக்களை தூண்டுவது. அல்லாஹ் பரிசுத்த அல்லாஹ்வுடைய இந்த இரண்டையும் சேர்த்துகின்றான். சூரத்துல் மாஃபூல்ல அல்லாஹ்
சொல்கிறான்,
மறுமை நாளை பொய்ப்பிக்கக்கூடியவர்களை மத்தியே நாயகம் நீங்கள் பார்த்தீங்களா, அவங்க யாருங்களா? மறுமை நாளை பொய்ப்பிக்கக்கூடிய மக்களுடைய சிபத்தை அல்லாஹ் சொல்கிறான்,
அவங்க
மற்றவங்களுக்கு கொடுக்கவும் மாட்டாங்க, கொடுக்கவும் மாட்டாங்க, கொடுக்கிறவங்களை தடுப்பாங்க. அது மாத்திரமல்ல, கொடுக்கக்கூடிய மக்களுக்கு கொடுக்குமாறு தூண்டவும் மாட்டார்கள், அந்த பணியையும் செய்ய மாட்டார்கள் என்று அப்படி அனுபவமாக சொல்கிறார். எனவே சகர் என்ற நரகத்துக்கு போன மக்கள் சொல்லுவார்கள், முதலாவது இந்த உலகத்தில் நாங்கள் சுலகியாரியாக இல்லை, இரண்டாவது சொல்வார்கள் நாங்கள் ஏழை எளிய மக்களுக்கு உணவுகள் கொடுக்க இல்லை, மூன்றாவது சொல்லுவார்கள், அவர்கள் சொல்வார்கள், அறத்தை அடிப்போடு சேர்ந்து நாங்கள் அறத்தை அடித்துக் கொண்டிருந்தோம்,
நேரத்தை வீணடிப்போடு சேர்ந்து நாங்களும் நேரங்களை வீணாக்கிக் கொண்டிருந்தோம், எங்களுடைய நேரம் எங்கேயோ கழிந்தது, எங்களுடைய நேரம் பள்ளிகளிலே கழியவில்லை, எங்களுடைய நேரம் குர்ஆன் திலாவத்திலே கழியவில்லை, எங்களுடைய நேரம் சிக்கிரிலே கழியவில்லை, எங்களுடைய நேரம் தஸ்பீஹிலே கழியவில்லை, எங்களுடைய நேரம் நல்லவைகளிலே கழியவில்லை, இதனால் நேரத்தை நாங்கள் வீணடித்துக் கொண்டிருந்தோம். இந்த ஒரு காரணத்தாலும் அல்லாஹ் எங்களை சக்கர் என்ற நரகத்திலே போட்டிருக்கிறான் என்பதாக அந்த பாவிகள் நல்லவர்களை பார்த்து சொல்வார்கள். எனவே கண்ணியமான அல்லாஹ்வுடையவர்களே, இதை சொல்ல வருகிறேன், கால நேரத்தை யாரெல்லாம் வீணாக்குகின்றார்களோ அவர்கள் சக்கராத்திலும் கவலைப்படுவார்கள், மௌத்துக்கு பின்னாலேயும் கவலைப்படுவார்கள். அதனால் கால நேரங்களை நன்மைகளால் காத்துக்கொள்வோம். எனவே ஒரு மனிதன் ஊரிலே கழிக்கக்கூடிய நேரமாக இருக்கலாம், வழியிலே கழிக்கக்கூடிய நேரமாக இருக்கலாம், அல்லது உள்நாட்டிலே கழிக்கக்கூடிய நேரமாக இருக்கலாம், அல்லது வெளிநாட்டிலே கழிக்கக்கூடிய நேரங்களாக இருக்கலாம். இந்த நேரங்களை நாங்கள் நன்மைகளாக காத்துக்கொள்ள வேண்டும்.
அந்த வகையிலே நாங்கள் பயணம் செய்கின்றோம். கண்ணியமானவர்களே, நிறைய பயணங்களிலே நாங்கள் எங்களுடைய காலத்தை கழிப்போம். நாங்கள் விரும்பிய விரும்பாமலோ பயணம் செல்ல வேண்டிய நிலைமைகள் இருக்கிறோம். ஒரு நோயிட்டு வந்துட்டா பயணம் போகணும், உறவுகளை தரிசிப்பதற்காக பயணம் போகின்றோம், முக்கியமான ஒரு சேவை வருகிறது பயணம் போகின்றோம். எனவே நாங்கள் விரும்பிய விரும்பாமலோ பயணம் செய்ய வேண்டிய நிலைமைகள் எல்லாம் இருக்கிறோம். அதனால ஆரம்ப காலத்தில் உள்ள பயணங்கள் எடுத்து பாருங்க, மிகவும் சிரமப்பட்டார்கள் பயணங்களை போது. ஒட்டகம், குதிரை, கழுதை, அதுக்கு அடுத்ததா அண்மை காலங்களில் கூட மாற்று வண்டிகளை நாம பார்த்தோம். கண்ணியமானவர்களே, சில சாமியினுடைய வரலாறுகள் பதிவு செய்யப்பட்டிருக்குது. ஒரு உம்ரா ஒரு ஹஜ்ஜுடைய கடமைக்காக வேண்டி மூணு மாதம் பயணங்கள் இருப்பாங்க. மூணு மாதம் பயணம், சுபஹானல்லாஹ், இந்த உம்மத்துக்கெல்லாம் எவ்வளவு லேட்டாக்கி கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு எந்த அளவுக்கு பயணம் லேட்டாக இருக்குதுண்டா, ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு வாகனம் இருக்கின்ற அளவுக்கு, வாகனம் இல்லாவிட்டாலும் ஒரு மோட்டர்
இருக்கின்ற அளவுக்கு இந்த பயணங்கள் அல்லாஹ் எங்களுக்கு லேசாக ஆக்கி தந்திருக்கிறார். எனவே கண்ணியமானவர்களே, பயணங்களை இரண்டாக பிரிக்கலாம். உள்நாட்டு பயணம், வெளிநாட்டு பயணம், அல்லது சின்ன பயணம், பெரிய பயணம் என்று இரண்டாக இந்த பயணங்களை பிரிக்கலாம். அதே போல் அதே பயணத்தை இன்னும் இரண்டாக பிரிக்கலாம். ஒன்று ஆர்வமான பயணம், இன்னொன்று ஆகாத பயணம். சரியாக அனுமதி அளித்த பயணம், சரியாக அனுமதி கொடுக்காத பயணம். சரியாக அனுமதி அளித்த பயணங்கள் என்றால் என்ன? நாங்கள் பயணம் போகிறோம், பயணம் போறதுக்கு முன்னால ஒரு பயணத்துக்கு முன்னால நாங்கள் யோசிக்கணும், இந்த பயணத்துக்கு சரியாக அனுமதி இருக்கிறதா? அனுமதிக்கப்பட்ட பயணம் என்றால் அல்லாஹ்வுடைய கடமைகளை நிறைவேற்றுவதற்காக வேண்டிய பயணங்கள் போகலாம். ஹஜ்ஜுக்காக, உம்ராவுக்காக, ஒரு இபாதத்துக்காக எவ்வளவு தூரம் பயணம் போகலாம். அந்த காலம் முழுக்க அல்லாஹ் எங்களுக்கு நன்மையை தருகிறார். இன்னும் மற்றும் இரண்டாவது படிப்புக்காக பயணம் போகலாம். தாராளமாக பயணம், உள்நாட்டில் வெளிநாட்டில் பயணம் போகலாம். அது ஒரு ஆர்வமான பயணம். அதே போன்று வியாபாரத்துக்காக, ஹலாலான உழைப்புக்காக ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு, அதே போல நாட்டுக்குள்ளே வேறு இடங்களுக்கு தொழில்துறைகளுக்காக வியாபாரத்துக்காக பயணம் போகலாம். சரி, அதில் அனுமதி இருக்கிறேன். அதே போல் உறவுகளை தரிப்பதற்காக, அதே போல் இன்னும் சில ஆழமான காரியங்களுக்காக பயணங்கள் போகலாம். இந்த பயணங்களுக்கெல்லாம் நிறைய சலுகைகளை வழங்கியிருக்கு. நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல, இபாதத்துக்காக பயணம் போகிறோம், படிப்பதற்காக பயணம் போகிறோம், வியாபாரத்துக்காக பயணம் போகிறோம், அல்லது உறவுகளை தரிப்பதற்காக, பார்ப்பதற்காக பயணம் போகிறோம், அல்லது ஒரு நோயாளியை பார்ப்பதற்காக பயணம் போகின்றோம், அல்லது இன்னும் ஆழமான சில சேவைகளுக்காக பயணம் போகிறோம் என்றால் இந்த பயணங்களுக்கெல்லாம் சரியா சில சலுகைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த சலுகை என்னண்டா, ஒரு மனிதன் சொருகியை சுருக்கிக் கொள்ளலாம், சொருகையை முற்படுத்திக் கொள்ளலாம், உலகையை பிற்படுத்திக் கொள்ளலாம். அதே போன்று சொலுகைய ஒரு பொருட்களை அபரிப்பதற்காக பயணம் போகிறார், மற்றவருடைய பொருளை திருடுவதற்காக பயணம் போகிறார், மோசடிக்காக பயணம் போகிறார். இந்த பயணங்களுக்கெல்லாம் சரியத்திலே அனுமதி கிடையாது. பாவத்துக்காக வேண்டி பயணம் போறது, இன்னொன்று பயணத்தில பாவம் செய்வது. இது ரெண்டும் வேறு. பயணத்தில பாவம் நடப்பது என்பது ஒரு பகுதி, ஆனால் சில மனிதனுடைய பயணமே பாவத்துக்காக, அது காலம் முழுக்க பாவத்தில் இருக்கிறது. கண்ணியமானவர்களே, இந்த விடயத்தில் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக அறிந்து கொள்வோம். எங்களோட பயணங்களை நன்மைகளால் ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்றால் நாங்கள் என்ன செய்வோம்? சில வேலை எங்களோட பயணங்கள் எல்லாம் தோல்வியில முடியுது. லாபத்துக்காக வந்து பயணம் போறோம், நஷ்டத்தில் முடியுது. சிரிஞ்சு சிரிஞ்சு பயணம் போறோம், மாலையாக போல வீடெல்லாம் கண்ணீர் அழுகுறாங்க. லாபத்துக்காக பயணம் போறோம், நஷ்டத்தில் முடிகிறது. வாழ்வுக்காக பயணம் போறோம், மரணத்தோடு முடிகிறது. சந்தோஷமாக பயணம் போறோம், மாலையாக உள்ள கவலை. எனவே கண்ணியமானவர்களே, சில வேலைகள பயணங்கள் தோல்வியில முடியலாம். அதனால சரியா சொல்லித்தருக்கிறது, ஒரு முஸ்லீமுடைய பயணம் எப்படி இருக்க வேண்டும்? நான் பயணத்தை முதலாவது அமைச்சு கொள்றதுக்கு முன்னால, இந்த பயணத்துல ஒரு பயணம் மேற்கொள்ள முன்னால, அது சின்ன பயணமாக இருக்கலாம், பெரிய பயணமாக இருக்கலாம், அந்த பயணத்துல நல்லவர்களை நாங்கள் தெரிவிக்கிட்டு கொள்ள வேண்டும். பயணத்துல நல்லவர்கள் இருந்தால்தான் நன்மைகள் நடக்கும். பயணத்தின் போது கெட்டவர்களை, பாவம் செய்கிறவர்களை, கொடாதவர்களை பயணத்துல தெரிவு செஞ்சா அந்த அந்த பயணம் நன்மையால் நிறைந்திருக்காது, அந்த பயணம் சக்தியால் நிறைந்திருக்காது, அந்த பயணம் பாவமான பயணமாக இருக்கும். எனவே பயணம் செல்வதற்கு முன்னதாக முதலாவது நல்ல தோழமை ஏற்படுத்திக் கொள்ளும். சின்ன பயணமா இருக்கலாம், அல்லது பெரிய பயணமா இருக்கலாம். நீங்க இந்த இடத்துல இருந்து ஒரு சாதாரண புத்தகத்துக்கு ஒரு பயணம் போறீங்க, அல்லது குரம்புக்கு ஒரு பயணம் போறீங்க, நீங்க இன்னொரு நண்பரை கூட்டிட்டு போறதா இருந்தா அந்த நண்பர் நல்ல ஒரு நண்பராக இருக்கும், நல்ல தோழர் இருக்கும். அப்போது அந்த பயணம் நன்மையால் இருக்கும். இரண்டாவது, அந்த பயணத்தை தொடங்க முன்னால இரண்டரை சொல்லுவிட்டு அல்லாஹ்விடத்தில் கையை தோறியா, அல்லாஹ் நான் பயணம் போகிறேன், இந்த பயணத்துல உள்ள நலவுகளை வைத்தான், இந்த பயணத்துல ஏற்படக்கூடிய தீங்குகள் இருந்து என்ன பாதுகாப்பது, அதே போல இன்னும் நாங்கள் வாழ்க்கையோ யா அல்லாஹ் நான் பயணம் போறேன், நான் பயணம் போகும்போது எனக்கும் என்னோட இருப்பவர்களுக்கு நீயே பாதுகாப்பா, அதே போல நான் யாரெல்லாம் பாதுகாக்க நாடினா வேறு யாராலையும் ஒன்று செய்ய முடியாது. நீ பாதுகாக்காமல் விட்டுவிட்டால் எங்களை பாதுகாக்க வேறு யாருமே கிடையாது என்று அல்லாஹ்வை ஓர்மைப்படுத்தி அல்லாஹ்வை புகழ்ந்து அந்த இரண்டு ரகாத் தொழுகைக்கு பின்னால் நாம் துஆ செய்துவிட்டு பயணத்தை மேற்கொள்வோம். அதற்கு அடுத்ததாக கண்ணியமானவர்களே, முடியுமா இருந்தா நாம் என்ன செய்யணும் தெரியுமா? சதக்கா ஒன்று கொடுப்போம், சதக்கா ஒன்று கொடுத்து விட்டு பயணம் போவோம். முடியுமா இருந்தா பள்ளியில் அதற்கு மாறிப்பாங்க, அதற்கு கையில் ஒரு சதக்கா, அல்லது வாக்குமா இருந்தா வாக்குமார கையில் ஒரு சதக்கா, அல்லது என்னோட பக்கத்து பள்ளி இருக்கு பள்ளி உண்டியில் ஒரு சதக்கா, ஒரு சதக்காவை கொடுத்து விட்டு பயணம் போறது. அந்த பயணம் நாங்கள் கொடுத்த சதக்கா எங்களுக்கு மட்டும்தான் தெரியும், ஆனா அது அல்லாஹ்வுக்கு தெரியும். நாங்கள் கொடுத்த சதக்கா நான் நினைக்கிறோம், யாருக்கு தெரிய போது அல்லாஹ் பார்த்துக்கொண்டிருக்கிறான். அல்லாஹ் உடனே மலக்குமார் எங்களுக்கு பாதுகாப்புக்காக வேண்டி அந்த பயணம் பூரா மலக்குமார் அல்லாஹ் எங்களுக்கு காட்டுகிறான். எனவே சதக்கா ஒன்று கொடுத்து விட்டு பிரயாண துவாவை ஓதித்து பயணிப்போம். பிரயாண துவாவுக்கு முன்னால மூணு முறை தக்பீர் சொல்லணும், அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று தக்பீரை சொல்லி அதுக்கு பின்னால் சுப்ஹான அல்லதி ஸஃபரனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் சொல்லக்கூடிய நீண்ட துவா இருக்குது. அந்த துவா ஓதி பயணத்தை இன்றைக்கு என்ன நடக்குதுன்னா, பயணம் போகக்கூடிய மக்கள் பயண துவா ஓதுதல் இல்லை. பயண துவா ஏதோ ஒரு வகையில வாகனத்துல போகுது, அவங்களுக்கு இறப்பு, அவங்களுக்கு மரணம் ஏற்பட்டிருக்கின்ற செய்திகளை பத்திரிகைகளை படிக்கிறோமா இல்லையா? கண்ணியமான அல்லாஹ் நடியார்களே, அல்லாஹ் எதை பாதுகாப்பணுமோ அதை பாதுகாப்பா அந்த துவாவால ஒரு நிமிடங்கள் ஓடக்கூடிய துவா இருக்குதே, மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு. எனவே துவாவை ஓதிச்சு பயணத்தை நாங்கள் கிளம்ப முன்னால நல்லவர்கள் சேர்ந்த பயணத்தை சொல்லிட்டு கிளம்புவோம். வாப்பா உமா எங்களுக்கு இருந்தா பிள்ளைகள் பயணம் போகும்போது தாய் சாப்பாட்டை சொல்லி தாய் சாப்பாடு பிள்ளைகளை கேட்கக்கூடிய துவா அவ்வளா எந்த நிறையும் இல்லாமல் அதிகரிக்கிறார். பிள்ளைகள் வாப்பம்மா கேட்கக்கூடிய துவாவும் வாப்பம்மா பிள்ளைகளை கேட்கக்கூடிய துவாவும் அவ்வளா எந்த திரையும் இல்லாமல் அதிகரிக்கிறான். இன்னும் ஒரு அதிபர் வருது, சொல்லலாம் அறிவுறுத்த சொன்னார்கள், ஒரு பிரயாணி பிரயாண துவாவோடு கிளம்புகிறார், மீண்டும் துவாவோடு வீட்டுக்கு வருவதற்கு இடையில அந்த பிரயாணி கேட்கக்கூடிய துவாவெல்லாம் அவ்வளா எந்த திரையும் இல்லாமல் கபூல் செய்வார் என்ற செய்தியை நபிகள் நாயகம் சொல்லலாம் அறிவுறுத்த சொன்னார். கண்ணியமானவர்களே, நீங்க யாரும் நினைக்க வேண்டாம், சின்ன சின்ன பயணம் தான் நாம் போறோம், இந்த பயணத்துல கேட்கிற துவாவை அல்லாஹ் கபூல் செய்வானா? நிச்சயமா அல்லாஹ் கபூல் செய்வான். கண்ணியமான அல்லாஹ்வு நடியார்களே, எனவே அல்லாஹ் யாரை கைவிட மாட்டான். அன்பான அல்லாஹ்வு நடியார்களே, எனவே பயணத்தை துவாவை ஓடுறதுக்கு பின்னால நல்லவங்களுக்கு அந்த பயணத்தை சொல்லி அவங்களோட துவா ஓடு நாங்கள் கிளம்புறது. அடுத்தது பயணங்களின் போது கண்ணியமான அல்லாஹ்வு நல்லடியார்களே, பயணங்களின் போதும் எங்க போனாலும் அல்லாஹ்வுடைய மையத்தை உள்ளத்தில் எடுத்துக்கொள்வோம்.
வதஜவ்வது ஃபைன்ன கைரல் ஜாதி தக்வா,
நீங்க எங்க போனாலும் அல்லாஹ்வோட பயம் உங்க உள்ளத்தில் இருக்கும். அல்லாஹ்வோட பயம் உங்க உள்ளத்தை விட்டு நீங்கி விட கூடாது. அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபி வந்து கேக்குறார், யா ரசூலல்லாஹ் இன்னி உரிது அன் முகாஃபிர ஃபஅஃதினி, நான் ஒரு பயணம் போக போறேன், நான் ஒரு ட்ரிப் போக போறேன், எனக்கு பயான் செய்யுங்களே, எனக்கு ஏதாவது பயான் செய்யுங்களே என்று ஒரு மனிதர் சொல்லலாம் வரைவு சமத்தை வந்து கேட்கிற போது அருமை நாயம் சொல்லலாம் வரைவுமா பெரிய அளவு பயான் செய்யல, சுருக்கமான ஒரு பயான் கால அழைக்க விசம்பு வரலா. எங்க போனாலும் அல்லாட பயத்த உள்ளத்துல வச்சுக்கோங்க, எங்க போனாலும் அல்லாட பயம் உள்ளத்துல இருக்கணும். நீங்க பயணம் போறீங்க, யாருக்குமே தெரியாது, ஆகாயத்துல பிள்ளை அங்கும் பாவ நடக்குது. அல்லாட குதிரத்துல போறீங்க பிளைட்ல, அல்லாட புற காலத்துல போறீங்க, இந்த சந்தர்ப்பத்திலையும் பாவம் நடக்குதுன்னா கண்ணியமானவர்களே அல்லாஹ் சந்திக்க மாட்டானா? எங்கு போனாலும் அல்லாஹ் இருக்கிறான் என்ற சிந்தனையோடு நாங்க வாழ வேண்டும். அல்லாஹ் அனுபவாளர்கள்
அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்,
உலகத்தாருடைய ரப்பான் தான். இந்த உலகத்துல எங்க போனாலும் அது அல்லாஹ்வுக்கு தெரியும். மனிதர்களுடைய ரப்பு அல்லாஹ் தான், எந்த மனிதர்களோட என்ன கதை பெற்றாலும் அது எல்லாம்
அல்லாஹ்வுக்கு தெரியும்.
வானம் பூமியுடைய ரப்பு அல்லாஹ் தான், நீங்க எந்த இடத்துக்கு போகலாம், அதெல்லாம் அல்லாஹ்வுடைய இடம். அல்லாஹ்வுக்கு தெரியாம ஒன்றும் செய்யாது. இன்னும் ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், ரப்பி ஸமாவாதி வல் அர்தி வமா பைனஹுமா, வான பூமி வான பூமிக்கு இடப்பட்டவைகள் அங்கும் அல்லாஹ்வுடைய ஆட்சிதான். கண்ணியமானவர்களே, எந்த இடத்துக்கு போனாலும் அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறார். கவுதுல்லா அவங்க தீமல்லா சொல்றார், கவுதுல்லா எனவே கண்ணியமானவர்களே, பயணங்கள்ல இபாதத் முக்கியமானது, திக்ர் முக்கியமானது, அவுராத் முக்கியமானது, தொழுகை முக்கியமானது, குர்ஆன் திலாவத் முக்கியமானது. அல்லாஹ் அருவறுப்பானவைகளையும் வெறுக்கத்தக்க விடயங்களை விட்டு உங்களை தடுக்கிறது. எனவே தொழுகையில யாரெல்லாம் பேணுதலாக இல்லையோ அவங்கள வாழ்க்கையில அருவறுப்பானவை நடக்கும். எந்த பயணங்கள்ல தொழுகை பேணுதலாக இல்லையோ, எந்த பயணங்கள்ல தொழுகை நிலைநாட்டப்பட இல்லையோ, அந்த பயணங்கள்ல வெறுக்கத்தக்க செயல் நடக்கும் என்பதை மூலமாக சொல்லிக் கொண்டிருக்கிறது. எனவே அன்பானவர்களே, தொழுகையில பேணுதலாக இருந்தா அந்த பயணங்கள்ல அல்லாஹ் எங்களுக்கு பாதுகாப்பு தருகிறார். அதே போன்று பயணங்களின் போது நாங்கள் அதாவது உயரமான பகுதிகளில் ஏறினா துவா என்ன துவா அல்லாஹ் என்னுடைய
இந்த கந்தையும் இந்த வாகனமும் பெருசல்ல, அல்லாஹ் தான் பெரியவன். அல்லாஹ்வுடைய சக்தியாக தான் ஏறுது. அல்லாஹ்வுடைய குதிரத்துல பிளைட் கட்ட போகுது. எத்தனையோ கிலோமீட்டருக்கு அப்பால பிளைட் பறக்குது. ஆனா நாங்க அல்லாஹ் அக்பர் சொல்றோமா, அல்லாஹ் நீதான் பெரியவன். இந்த பிளைட் இயக்கியவன் நீதான், இதை ஓட செய்யறவன் நீதான். எனவே அல்லாஹ் அந்த அல்லாஹ்வை ஓர்மைப்படுத்த வேண்டும். அதே ஒரு பெரிய இடங்களுக்கு ஏறி இறங்கும் போது கள்ளங்கள்ல, அதாவது குளியான பகுதிகள்ல, பள்ளக்காட்டில் இறங்குகிற போது நீர் சொல்ல வேண்டும், சுபஹானல்லாஹ், நீ தூய்மையான அல்லாஹ். பெரிய ஒரு கந்தையில ஏற்றியங்கள் இறக்கியிருக்கலாம். அது உன்னுடைய ஆற்றல், உன்னுடைய குதிரை, உன்னுடைய பாதுகாப்பு என்று சொல்லி அல்லாஹ் நாம் புகழ வேண்டும். எனவே கண்ணியமானவர்களே, பயணங்கள் இந்த ஒழுக்கங்களை மேற்கொள்ள வேண்டும். அதே போன்று பயணங்கள் போன்று நாட்டு சட்டத்தை மதிக்க வேண்டும். எங்களுக்கு தெரியும், இன்னும் அவசரமாக சட்டம் இருக்கிறது. எங்களுடைய பெண்மணிகள் அணியக்கூடிய முகத்திரை இந்த அவசர கால சட்டத்திலே தடை செய்யப்பட்டிருக்கிறது. அந்த முகத்திரை அணிந்து யாரும் பயணங்கள் செய்யக்கூடாது. நாட்டுடைய சட்டத்தை நாங்கள் மதிக்க வேண்டும். நாட்டுக்கு விசுவாசம் உள்ளவர்களாக நடக்க வேண்டும். ஒரு பொருளை கொண்டு செல்லக்கூடாது என்றால் அந்த பொருளை கொண்டு செல்லக்கூடாது. அது நாட்டுடைய சட்டம் மாத்திரமல்ல, இஸ்லாம் சொல்லித் தருகின்ற அழகான வழிகாட்டு. அதே போன்று பயணங்களின் போது நாங்கள் எப்படி பார்க்கப்படுகிறோம் தெரியுமா, சமூகமாக பார்க்கப்படுகிறோம். அப்துல்லா பயணம் போகிறார், முகமது பயணம் போகிறார். அந்த அப்துல்லா ஒரு நலவு செய்து விட்டார், முஸ்லிம் சமுதாயத்திற்கே நலவாக இருக்கும். அப்துல்லா ஒரு கெடுதியை செய்து விட்டார், போற இடத்துல ஏதாவது ஒரு தீங்கு செய்து விட்டார், போற இடத்துல ஒரு ஆக்சிடென்ட், ஒருத்தரை கொண்டு போட்டு அப்படியே அவர் ஓடித்தாண்டா, இந்த முஸ்லிம் சமுதாயத்திற்கு எங்களுக்காக இருக்கும். எனவே நாங்கள் செய்யக்கூடிய ஒரு நலவு எங்களுடைய சமூகத்துக்கு நலவை பெற்றுக் கொடுக்கும். நாங்கள் செய்யக்கூடிய ஒரு தப்பு தவறு இருக்குதே, அதே போன்று சமூகத்துக்கு நிலவை எடுத்துக் கொடுக்கும். நலவுகள் சமூகத்துக்கு நலவை எடுத்துக் கொடுக்கும். எனவே பயணங்களை நல்ல முறை நடந்து கொள்வோம். அதே போன்று இன்னும் பயணங்களை போது கண்ணியமானவர்களே, சாரதிகளுக்கு மிக முக்கியமாக சொல்லக்கூடிய சில விடயம் சுருக்கமாக சொல்லிவிட்டு பொதுவாக நிறைவு கொள்வதில்லை. சாரதிகள் பயணம் போகின்ற போது வாகனத்தை பாதுகாப்பான தெருவிலே வாகனம் செலுத்த வேண்டும், பாதுகாப்பான முறையிலே வாகனம் செலுத்த வேண்டும். பாதுகாப்பான வாகனம் செலுத்த வேண்டும். பாதுகாப்பான வாகனம், பாதுகாப்பான தெரு, பாதுகாப்பான முறையில வாகனம் செலுத்தணும். அதனோடு நான் சட்டத்தை மதித்து வாகனம் செலுத்தணும். அல்லாஹ்வுக்கு சொல்கின்றான், வீதி சத்தா இருக்கட்டும், வேறு வரையா இருக்கட்டும், ஒரு ஆன்மாவை கொன்றால், ஒரு ஆன்மா எங்களால் கொலை செய்யப்பட்டால் எவ்வளவு பெரிய தண்டனை என்பதை எல்லாம்
சொல்கிறான்.
அவர்கள் எங்களுடைய வீதி வந்தால் ஒருவர் தான் இருக்கிறார், ஆனால் குர்ஆன் சொல்லுகிறது அவர் ஒரு முழு சமூகத்தை கொண்டதை போல. எங்களுடைய வீதி வந்தால் ஒரு கோடி சிவர் இறந்து விட்டார், எங்களுடைய வீதி வந்தால் ஒரு ஆசிரியர் இறந்து விட்டார், எங்களுடைய வீதி வந்தால் ஒரு ஆணி இறந்து விட்டால் அவரால் சமூகத்துக்கு எவ்வளோ பெரிய தேவை நடக்கிறது. எனவே குர்ஆன் பேசுகிறது அவர் சமூகத்தை முழு மனிதர்களை கொண்டு விட்டார் என்று. எனவே யார் ஒரு ஆன்மாவை வாழ வைக்கிறாரோ அவர் முழு சமூகத்தை வாழ வைக்கிறார் என்று குர்ஆன் பேசுகிறது. எனவே வாகனத்தை செலுத்தக்கூடிய சாரதிகள் முதலாவது யோசிக்க வேண்டும், ஒரு திருவி ஓட்டுநராக இருந்தால் நான் மாத்திரமல்ல எனக்கு பின்னால் மூணு நாள் உயிர்களை சுமந்து கொண்டு நான் பயணம் போகிறேன், நான் ஒரு வேன் ஓட்டுநராக இருந்தால் எனக்கு பின்னால் 17-18 பேரை நான் சுமந்து செய்கிறேன், அதே போல நான் ஒரு பேருந்து ஓட்டுநராக இருந்தால் 70-80 பேருக்கு நான் பொறுப்பாக இருக்கிறேன், ஏதாவது ஒரு வாகனத்துக்கு நடந்து விட்டால் இவருடைய உயிர்கள் பயன் போகுமே, என்னை பற்றி எல்லாருக்கும் முன்னால் எப்படி பதில் சொல்ல வேண்டும் என்று நான் தலைமாறுகின்ற போது இந்த மக்களுடைய உயிர் வீண என்றால் கொஞ்சம் தாமதம் செல்வோம், ஒரு 2 நிமிடங்கள் தாமதம் பல உயிர்களை பாதுகாக்கும், 1 நிமிட அவசர நீக்கிறே பல உயிர்களை காவு கொள்ள வைக்கும். எனவே இந்த விடயத்தில் சாரதிகள் மிகவும் கண்ணில் கருத்தமாக நடந்து கொள்வோம். அதற்கு குறிப்பாக கண்ணியமானவர்களே, இன்றைக்கு நாம பார்க்கிறோம் சில வாகனங்கள்ல மாசா அல்லா தவக்கல் தலல்லா என்று ஒட்டப்பட்டிருக்கு, அது அடிப்படையில் பிழை கிடையாது. ஆனா அந்த சாரதிக்கும் அந்த சொற்களுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. சில தவறுவாம் சில திருவிழிகளை தவக்கல் அளவாக ஒட்டப்பட்டிருக்கும், ஆனால் திருவில் ஓட்டினர் முழுக்க முழுக்க சேர்ப்பது முழுக்க முழுக்க பள்ளிக்கு வாரதே இல்லை. எனவே அதற்கும் இதற்கும் எந்த தொடர்புமே இல்லை. அதனால அந்த வாசன் அதில் ஒட்டி இலக்குக்கு. எனவே கண்ணியமானவர்களே, இதை இதில் தவிர்த்து கொள்வோம். அப்படி ஒட்டுவதை நாம் தவிர்த்து கொள்வோம். அது எங்களுக்கு சமூகத்துக்கு ஒரு இலக்காக இருக்கிறது. அதனோடு சம்பந்தப்பட்ட ஒரு உதாரணமாக நாங்கள் கண்ணியமானவர்களே, இந்த நாட்டில் போக்குவரத்து சபையால் அண்மையில் வெளியிடப்பட்ட ஒரு அறிக்கை தான், இந்த நாட்டில் கூடுதலாக வீதி விபத்தில் இறக்கக்கூடியவங்க, அதாவது வீதி விபத்தில் மாட்டக்கூடியவங்க மோட்டார் பைக்கில் ஓட்டுநர்களும் பிரிவிற்காக. அது ரெண்டுக்கும் போக்குவரத்து சபையால் சொல்லக்கூடிய காரணம் என்ன தெரியுமா? இந்த ரெண்டு சாராரும் போக்குவரத்து சபையினுடைய சட்டக்கோவையை மதிப்பதில்லை. போக்குவரத்து சபையினுடைய சட்டக்கோவையை மதிப்பதில்லை. இதனால் தான் இவர்கள் நிறைய பேர் வீதி விபத்துகளை சிக்கின்றார்கள். நாம் எல்லாரும் உள்ளத்தில் ஆழமாக ஒரு உடையத்தை பதிய வைக்க வேண்டும். போக்குவரத்து சபையினுடைய சட்டக்கோவைகளால் மாத்திர வீதி விபத்தை தடுக்க முடியாது. ஒவ்வொருவரும் தத்தமது பொறுப்பை உணர வேண்டும். ஒரு பயணி தன்னுடைய பொறுப்பை உணர வேண்டும். ஒரு சாரதி தன்னுடைய பொறுப்பை உணர வேண்டும். ஒரு பாதசாரி தன்னுடைய பொறுப்பை உணர வேண்டும். எனவே இந்த பொறுப்புகளை உணர்ந்து செய்யப்படுகின்ற போது வீதி விபத்தை குறைக்கலாம். 2011 முதல் இன்று வரைக்கும் ஒவ்வொரு வருடமும் 2000 மேற்பட்ட மக்கள் வீதி விபத்துக்களால் இறக்கின்றார்கள். ஒவ்வொரு நாளும் 6-7 உயிர்கள் பறிக்கப்படுகிறது இந்த வீதி விபத்துக்களால். எனவே அன்பானவர்களே, வீதி விபத்துக்களை குறைப்பதற்காக, வீதி விபத்துக்களை எல்லாம் நடத்துவதற்காக எங்களாலான பங்களிப்புகளை நாங்கள் செய்ய வேண்டும். பாதசாரிகள் பாதைகளை விளையாடுவதை முற்றாக தவிர்க்க வேண்டும். சிறு பிள்ளைகளை இன்னைக்கு நாம பார்க்கிற சில பகுதிகளில் சின்ன பிள்ளைகள் விபத்தில் சிக்குகின்ற சில செய்திகளை நாம பார்க்கிறோம். பயணங்களின் போது நாங்கள் பாதை விட்டு பாதை மாறுகின்ற போது இந்த குழந்தைகளை எங்களை கையோடு வைத்துக் கொள்வோம். சிலர் போன் கதத்து நிலமில பாதை விட்டு பாதை மாற இதை தவித்துக் கொள்வோம். எனவே கண்ணியமானவர்களே, இந்த விதிமுறைகளை பேணிக்கொண்டா வீதி விபத்தை இல்லமாக்கலாம், வீதி விபத்துகளை தடுக்கலாம், அதே போன்று பயணங்களை நன்மைகளால் நிறைந்த பயணங்கள் ஆகலாம். எனவே நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல பயணங்கள் சில வேளை தோல்வியில முடியலாம். லாபத்திற்காக நாம பயணம் போறோம், நஷ்டத்துல முடியுது. வாழ்வதற்காக வேண்டி பயணம் போறோம், மரணத்தோட முடியுது. அதே போன்று சிரிச்சு சிரிச்சு பயணம் போறோம், மாலையாக கொள்ள கவலையாக இருக்கிறது, அழுகிறது வீடெல்லாம். இப்படி சில சோகமான செய்திகளை பயணங்கள நாம் சந்திக்கிறோம். எனவே பயணங்களை நன்மைகளால் ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்றால் இந்த முறையில பயணங்களை, இந்த பொதுபாவில செல்லப்பட்ட முறையில பயணங்கள் அமைத்துக் கொண்டா நிச்சயமாக நாம போன இடங்கள் எல்லாம் நாளை வறுமையின் நாள்ல நன்மையால் நிறைந்ததாக இருக்கும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லியிருப்பதை போன்றும் அல்லாஹ்வும் பரிசுத்த அல் குர்ஆன் சொல்கிறார், யௌமஇன் துஹதிது அக்பாரஹா, நாளை வறுமையின் நாள்ல பூமி இருக்குது, இந்த பூமிக்கு மேல என்ன நடந்துச்சோ எல்லாத்தையும் பூமி அல்லாஹ்ட்ட சொல்லும். அதனால நாங்க எந்தெந்த இடங்களுக்கு பயணம் போகணுமோ, எந்தெந்த இடத்துல தஸ்பீஹ், எந்தெந்த இடத்துல தக்பீர், எந்தெந்த இடத்துல துஆ, எந்தெந்த இடத்துல குர்ஆன் திலாவத், எந்தெந்த பூமியில பெண்ணு சொல்லுவோமோ அந்த இடமெல்லாம் நாளைய மறுமையில அல்லாஹுக்கு முன்னால இந்த பூமி சாட்சி சொல்கின்ற போது நாங்க போன பயணம் எல்லாம் நன்மைகளால் நிறைந்த பயணமாக இருக்கும். எனவே வல்லவன் அல்லாஹ் நம்முடைய பயணங்களை நன்மைகளால் நிறைந்த பயணங்களாக, தக்பீரால் நிறைந்த பயணங்களாக, பாதுகாப்பான பயணங்களாக ஆக்கி தருவானாக. நல்ல முடிவாக்குவாயாக.